நேயர்களே, இன்றைய சமுதாய வானொலி நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் பூச்சி கட்டுப்பாடு பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள விவசாயி திரு கே சி கோபால் அவர்கள் வந்துள்ளார். அனைத்து பயிர்களையும் பூச்சிகள் தாக்கி சேதம் விளைவிக்கின்றன. தற்போது ரசாயன பூச்சிக்கொல்லிகளை கொண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்துவதை விட இயற்கை முறையில் செய்வதே மிகவும் சிறந்ததாக விளங்குகிறது. இதை பற்றி கூறுவதற்காக அவர் வந்துள்ளார்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஏரினும் நன்றால் எருவிடுதல், கட்டபின் நீரினும் நன்றதாம் காப்பு. அதாவது வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். இதில் கடைசியே வர்றது நன்றதாம் காப்பு, அதாவது பயிர் பாதுகாப்பு. ஏறு விடா, அதாவது உழவு செய்கிறது விடா, எரிவு நன்றால் எருவிடுதல், அதை விட சிறந்தது எருவு போடுறது. எரிவு நன்றால் எருவிடுதல், கட்டவின் அதை விட சிறந்தது களை எடுக்கிறது. கட்டவின் நீரினும் நன்றதான் காப்பு, அப்போ தண்ணி பாய்ச்சிரும். கடைசியே பயிர் பாதுகாப்பு. தமிழ் இலக்கிய மரபுப்படி பார்த்திங்கன்னா கடைசியே சொல்கிறது தான் எப்பவும் முதன்மை பெறும். எந்த பயிர் சாகுபடி செஞ்சாலும் சரி, எந்த முறையில் இப்போ சாகுபடி செஞ்சாலும் சரி, அது இயற்கை வேளாண்மை செஞ்சாலும் சரி, ரசாயன வேளாண்மையில் பயிர் சாகுபடி செஞ்சாலும் சரி, எந்த பயிர் சாகுபடி செஞ்சாலும் சரி, ஆனால் கடைசியில் அது பயிர் அதை களத்து கொண்டு போய் சேர்த்து சேர்த்துறது தான் முக்கியமாக இருக்குது. நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொண்டு வரணும், அதுதான் மெயின். அப்படி பார்க்கும்போது நாம் இயற்கை முறையில் பூச்சி நோயிலிருந்து நாம் பயிர்களை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது பெரும்பாலானவருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இன்றைக்கி சூழ்நிலையில் உலகம் அந்த அதாவது வெப்பமயமாயிட்டு இருக்குது, பருவகால மாற்றங்கள் வேறு வருது. அளவுக்கு ஒன்றா அளவுக்கு அதிகமான வெயில், இல்லைன்னா அளவுக்கு அதிகமான பனி, எந்த நேரத்தில் மழை பெய்யுங்கிறது யாருக்குமே தெரியாமல் இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வானிலை காரணிகளாலும் பயிர்களில் பூச்சி நோய் வருது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இயற்கை முறையில் நாம் பூச்சி நோய்களை கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விக்குறி. அதுக்கு ஓரளவுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் மற்ற இயற்கை நம்மாழ்வார் வழியில் அவர்களும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இயற்கை வேளாண்மையாளர் நிறைய பேர் இன்றைக்கி இயற்கை வேளாண்மை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. காரணம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நஞ்சுள்ள பொருளை சாப்பிட்டு, அதாவது எஞ்சி நச்சுத்தன்மையுள்ள காய்கறிகள் பழங்கள் இது மாதிரி பழகையெல்லாம் சாப்பிட்டு மக்கள் வந்து அநேக இனந்தெரியாத நோய்களுக்கெல்லாம் ஆட்பட்டுருக்குறாங்க. உதாரணமாக முதல்ல சொல்லணும்னா இப்போ நம்ம பகுதியிலும் இருக்குது, இருந்தாலும் உதாரணமாக வந்தது அனுபவம் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு 5-6-7-8 வயசு வந்த இது தனியார் நிறுவனம் கூட அதை படம் எடுத்து ஒளிபரப்பு இருக்கிறாங்க. காசர்கோடு பகுதியில் முந்திரி தோப்பில் எண்டோசல்போன் மருந்து, அதாவது விமானம் மூலமாக தெளித்தாங்க, நேரடியோடு தெளிக்கல. அந்த தெளித்த அந்த முந்திரி பழம் சாப்பிட்டாங்களும் தெரியல. அங்கே சுற்றியிருந்த பெண்கள் எல்லாம், அவங்களுக்கு வந்து பிறந்த குழந்தைகள்லாம், உடலின் உள்ளுறுப்புகள்லாம் வெளியே தொங்கிபடி பிறந்தது அப்படின்ட்டுலாம் நாம் தனியார் தொண்டு நிறுவனங்கள் அதை எடுத்து படமெல்லாம் போட்டிருக்கிறாங்க. யூனிசெல் கூட ஒரு பயிற்சியில் கூட ஒரு வாட்டி சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்குது. அப்போது அதாவது ஒரு ஒரு பிறக்கிற குழந்தையே உங்களுக்கு அது மாதிரிலாம் எஞ்சி நச்சுத்தன்மையினால் அந்த கோளாறுலாம் வந்து பிறக்குது, அது தாய்ப்பாலில் விஷம் கூட வருதுங்கிறாங்க, கலந்து வருது, அது கலந்து இருக்குது, நச்சுத்தன்மை கலந்து இருக்குதுங்கிறாங்க. இப்படியெல்லாம் நாம் இன்றைக்கி அநேக நோய் நொடிகளுக்கு காரணம் இந்த பூச்சி கொல்லிகளின் தாக்கம் இருக்குமானுங்கிறது ஒரு சாரரின் கருத்து. உதாரணமாக இதிலிருந்து மீள்வது எப்படி? உதாரணமாக பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கூட ட்ரைனிங் போயிருந்தப்போ பூச்சியல் துறை விஞ்ஞானிகள் எனக்கு சொன்னது 10-20 வருஷம் முன்னே எனக்கு ஞாபகம் வருது. அதாவது இயற்கை வந்து 60% பார்த்துக்கும், 27% செய்ய முடியாதது, 13% தான் நாம் செய்கிறோம், அதுலேயும் 1% தான் வேலை செய்யுது. உதாரணமாக நான் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறோம், எங்கே ஒரு பயிருக்கு இது ஒரு மருந்து அடிக்கிறோம், அது 1% தான் வேலை செய்யும். பாக்கியெல்லாம் நீரில் நிலத்தில் காற்றில் கலந்து சுற்றுப்புற சூழல் மாசுபடுறதும் இல்லாமல் அது எஞ்சி விளைபொருளில் எஞ்சி நச்சுத்தன்மையாக பரிணமித்து மக்களுக்கு அனைத்து நோய் நொடிகளாக உண்டாக்குதுங்கிறது ஒரு கருத்து. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை நாம் என்ன பண்ணலாம், இயக்க முறையில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிகளை அழிக்கிறதுல நோக்கம் அதே வந்து நாம் அதை இயற்கை முறையில் பார்க்கும்போது கட்டுப்படுத்துகிறோம் அல்லது விரட்டுறோம். அதுக்கு மூலிகை பூச்சி விரட்டின்னு நாம் தயாரிக்கிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கடித்தால் கசப்பு வரக்கூடிய செடிகள், ஒடித்தால் பால் வரக்கூடிய செடிகள், தொட்டால் மனம் அல்லது ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய செடிகள், மூலிகை செடிகள் நிறையா இருக்குது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆடாதோடை, ஆடு திண்ணாப்பாலை, ஓமத்தை, எருக்கு, தும்பை, துளசி, அத்தி, சோத்துக்கத்தாழை, பெரண்டை, பீனாரி, பப்பாளி, சீதா, புங்கன், நொச்சி, வேம்பு, தழுதாழை, காட்டாமணுக்கு, வேலி, பருத்தி, வரிக்கும்ட்டி, உண்ணிமொழி செடி, நெத்திகளியானை, நீலகிரி, தைலமரலை, கிளறிச்செடியா, இப்படி இதில் ஒவ்வொன்றும் அவருக்கும் ஒரு தன்மை இருக்கும். இப்போ இதில் ஒடித்தால் பால் வரக்கூடிய செடிகள் இருக்குந்தால இதெல்லாம் ஒடித்தா பால் வரும். தொட்டால் மணக்கூடிய செடிகள், இந்த தொட்டால் எருக்கஞ்செடியோட தொட்டால் மணக்கூடிய செடிகள், ஒடித்தால் பால் வரக்கூடிய செடிகள், இந்த எருக்கஞ்செடி பால் இது வரும். தொட்டால் மணக்கூடிய செடிகள் தொட்டால் இது ஆடாதோடைய ஆடு தினப்பாலை ஓமத்தை ஓமத்தை வந்து உங்களுக்கு தொட்டமாக ஒரு மணக்கு அதாவது ஒரு துர்நாற்றம் வீசும். கசு கடிக்கிறது வேப்பந்தாழை இது மாதிரிலாம். இதில் ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் ஒரு 2 கிலோ நம்முடைய எந்த பரப்பளவுக்கு ஒரு 1/2 ஏக்கர் அடிக்கிறோமோ 1/2 ஏக்கர் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இந்த தன்மையுள்ள செடிகளை ஒவ்வொரு கிலோ அல்லது 2 கிலோ பிடுங்கிட்டு வந்து எப்படியும் வரப்போகிறத்தில் அல்லது புறம்போக்கு நிலத்தில் கண்டிப்பாக இந்த செடிகள்லாம் இருக்கும். இதை பிடுங்கிட்டு வந்து நல்லா கட் பண்ணி ஒரு ட்ரம்மில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு மாட்டு சிறுநீர் மூழ்கிற அளவுக்கு போட்டு உர வச்சிருவோம். ஒரு 10 நாள் உர வச்சோம்னா தாங்க முடியாத நொதிச்சு ஒரு நொடி வரும். அதில் 1 லிட்டர் எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்து நாம் ஸ்ப்ரே பண்ணுறோம். எந்த தக்காளி, வெண்டை, கத்திரி இது மாதிரி பூச்சிகளாம் தாக்கியிருந்தேன்னா காய்கறி பயிர்களுக்கு எதுக்கு வேணாலும் பூச்சிகள் தாக்கியிருந்தேன்னா நாம் தெளிக்கிறோம். தெளிக்கும்போது அந்த பூச்சிகளுக்கும் ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு மகரந்த வாசனை இருக்கும். இது நாம் தெளிக்கும்போது இதனுடைய வாசனை அது வரும்போது ஓ இது என்னமோ வேறு வாசம் வருதுன்னு வர்ற பூச்சிகள் தாயந்த பூச்சிகள்லாம் அதை சாப்பிட அதை அதில் வந்து அதை தாக்காமல் ஓடி போயிடும். இது மாதிரி மூலிகை பூச்சி விரட்டு மூலமாக இது பண்ணலாம். மூலிகை பூச்சி விரட்டி அடிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ மூலிகை பூச்சி விரட்டி மூலமாக நம்ம அதை பூச்சிகளை விரட்டுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயக்க முறையில் பார்க்கும்போது வேப்பங்கொட்டை சாறு 5% வேப்பங்கொட்டை சாறு அடிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ வேப்பங்கொட்டை எடுத்து நல்லா இடித்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில் ஒரு மண்பானையிலையோ அல்லது பிளாஸ்டிக் டம்ளையோ ஊற வச்சு அதை வடிகட்டியும் அடிக்கலாம். வேப்பெண்ணெய் 3% கரைசல் தெளிக்கலாம். வேப்பம் புண்ணாக்கு கரைசல் தெளிக்கலாம். இப்படி இதையே தெளிக்கும் போதும் உங்களுக்கு அது வந்து தெளிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பூச்சி வந்து முட்டையிடுவது தவிர்க்கு அதாவது தொடு நஞ்சாக ஊன்னுண்ணி தடுப்பானாக குடல் நஞ்சாக செயல்படுது இந்த வேப்பங்குட்டை சாறு வேப்பெண்ணெய் இதெல்லாம். அப்போ மூன்று வழியில் ஒன்று பூச்சி அந்த அதில் ஏன்னா அஸ்ட்ராக்டின் சாலனின் மேலன்ட்ரியால் அப்படிங்கிற ரசாயன பொருள்லாம் இருக்கிறதுனால வேப்பங்குட்டை சாறு இதில் பூச்சிகள் வந்து அதை சாப்பிட முடியாமல் பண்ணுது. அப்போ குழந்தைகள் எப்படி ஒரு இன்னமும் மாந்த முடிச்ச ஒரு இது பண்ணுறாங்க அது மாதிரி அதுக்கு சாப்பிட முடியாமல் பண்ணுது. முட்டையிடாம இல்லாமல் தவிர்க்குது. அது மேற்கொண்டு தோல் உரிக்க முடியாமல் செய்யுது. இப்படி பல்வேறு வகையில் இந்த வேப்பங்குட்டை சாறு வேப்பம் சார்ந்த பொருள்கள் தெளிக்கும்போது நாம் அந்த வகையிலையும் கட்டுப்படுத்தலாம். இதெல்லாம் வருமுன்னே செய்கிறதுனால கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நாம் இயக்க முறையில் இதெல்லாம் மூலிகை பூச்சி விரட்டி ஆகிட்டும் இந்த வேம்பு சார்ந்த பொருள்கள் தாவர பூச்சிக்கொல்லிகள் இதில் தெளிக்கும்போது முன்கூட்டியே கொஞ்சம் நாம் தெளிக்கிறது நல்லது. சிறு புழு இருக்கும்போது 2 வகை ஆச்சிங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா பொறுக்கியும் எடுக்கலாம். நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னால் அப்புறம் 3வது வகையில் பார்த்திங்கன்னா ஒட்டுணிகள் நிறையா இருக்குது உங்களுக்கு. டைகோடர்மா, கைலானைஸ், டைகோடர்மா, ஜப்பானிக்கும் இந்த அதிகமாக விட்டு அந்த ஒட்டுண்ணோட அட்டைகளை வச்சு ஒட்டுண்ணில் விட்டும் நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். 2வது பார்த்திங்கன்னா அதுக்கு மாரி நம்ம ஏதாவது ஒன்று தப்பி இருந்தேன்னா பொறுக்கி அழிக்கலாம். அதுமில்லாமல் பார்த்திங்கன்னா நன்மை செய்யும் பூச்சிகள் நிறையா இருக்குதுங்க. நாம் இந்த மருந்துகள்லாம் ரசாயனமாக மருந்துகள் அடிக்காமல் இருக்கும்போது இயற்கையிலேயே இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு நன்மை செய்யும் பூச்சிகள் வரணும்னா உதாரணமாக காய்கறி பயிர்களை ஆகட்டும் இதாகட்டும் பொரியல் தட்டை, மக்காச்சோளம், சாமந்தி செடி அதாவது துளுக்கு சாமந்திம்பாங்க அது, கொத்தமல்லி இதெல்லாம் ஊடு பயிராக வரப்போகிற பயிராகவோ ஊடு பயிராக பயிர் செய்யும்போது உங்களுக்கு அனைத்து நன்மை செய்யும் பூச்சிகளாக வரும். அந்த மகரந்த வாசனைக்கு. உதாரணம் நன்மை செய்யும் பூச்சிகள் பார்த்தீங்கன்னா, பொறிவண்டு, தரைவண்டு, தரை நீளவண்டு, ஊனுணிசில் வண்டு, அசாசின் வண்டு, ஸ்டைபைலைட் வண்டு, இதெல்லாம் வண்டு வகைகள். அப்புறம் சிறுவட்ட சிலந்தி, வட்ட சிலந்தி, குறுவட்ட சிலந்தி, நீள்தாடை சிலந்தி, வட்ட சிலந்தி, நீள்தாடை சிலந்தி, இப்படி சிலந்த வகைகள்லாம் இருக்குது. அதுவும் வருங்க. மிரிட்னாவை பூச்சி, கவசனாவை பூச்சி, பிராக்மீரா குழுவி, பிரக்னோடி குழுவி, இக்னோமிக் குழுவி, செலானஸ் குழுவி, டெட்டா டிகஸ் குழுவி, இந்த குழவி வகைகள். அது மாதிரி டாக்னட்டி, தட்டானியை, சிறுபிட்டியை, களவானியை, பைபைன் குளுட்டியை, மிரிட்னாவை பூச்சி, கவசனாவை பூச்சி, முதுமுள் நாவாய் பூச்சி, பூநாவாய் பூச்சி, பெருமாள் பூச்சி, ஊன்னின் இடிக்குவால் பூச்சி, கொலைகார நாவாய் பூச்சி, நீர்தாண்டி, நீர் மெதப்போன், தட்டான், ஊசி தட்டான், நீள்கொம்பு வெட்டுக்கிளி, தொழு வெட்டுக்கிளி, இப்படி நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து இயற்கையாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தோம்னா இந்த நன்மை செய்யும் பூச்சிகளும் செத்து போயிடும். அதுவும் இல்லாமல் தேனீக்கள், இயற்கையில் மகர்ந்த செயற்கை அகல் மருந்து செயற்படக்கூடிய தேனீக்களும் செத்து போகும். அதனால் நாம் முடிஞ்சளவுக்கு இது மாதிரி இதை சாகடிக்காமல் இருக்கணும்னா இது மாதிரி ஒன்றா மூலிகை பூச்சி வெட்டி தெளிக்கிறோம், வேம்பு சார்ந்த தாவர பூச்சிக்கொல்லி தெளிக்கலாம், அடுத்தது இந்த இது ஒட்டுண்ணிகள் விடலாம். இப்போ நோய்கள் இருக்குதுன்னா ட்ரைகோடர்மா விருடி, சூடாமோனஸ், இதைகளை பயன்படுத்தலாம். அதுவும் இல்லாமல் பிவேரிய பேசியானா அப்படிங்கிற பூசணம் இருக்குது, இதைகள்லாம் பயன்படுத்தி பயன்படுத்தலாம். வாடல் நோய் கட்டுப்படுத்துறதுக்கும், வேரழுகல் நோய் இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பூசண நோய்கள்லாம், இந்த பூசண வகைகள் கூட பயன்படுத்தலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பறவைகள், அதுக்கு பறவை தாங்கிகள் அமைக்கலாங்க. டீ வடிவத்தில் அங்கங்கே நட்டு வச்சோம்னா பறவைகள்லாம் வரும். அதில் வேணும் கூட ஒரு சின்ன ஒரு கொட்டாங்குச்சியில் வச்சு அதில் ஒரு பொரியோ அல்லது ஒரு சோறோ போட்டு வச்சினா கூட அந்த பறவைகள் வந்து அதிக சாப்பிடும்போது ஏதாவது தப்பித்தவறு இந்த புழுகளையும் கூட புழுக்களை அது சாப்பிடும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அள்ளிக்குருவி, ஆட்காட்டுக்குருவி, தவிட்டுக்குருவி, கருவாட்டுக்குருவி, படைக்குருவி, சிட்டுக்குருவி, தேன் சிட்டு, மாங்குகள், மாங்குத்தி, மரங்கொத்தி, காக்கா, புறா, மைனா, கிளி, பருந்து, ஆந்த, இது எல்லாம் இருக்கும். அதுவும் இல்லாமல் மீன் கொத்தி பறவை, மாட்டுக்கொக்கு, குளத்து கொக்கு, ஆற்றுள்ளான், சேற்றுள்ளான், கொசு உள்ளான், பவளக்கால் உள்ளான், செங்கால் நாரை, நண்டு, தவளை, இது மாதிரி பறவைகளும் நாம் மருந்தடிக்க இருக்கும்போது வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைக்கி என்னாச்சு, மருந்தடித்து இந்த எல்லாம் பார்க்குறதே இதாகி போச்சு. அதனால தான் என்ன பண்ணாங்க, மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் தினம், மார்ச் 21 உலக வன நாள், மார்ச் 22 உலக நீர்வள நாள், மார்ச் 23 உலக வானிலை தினம், இப்படின்னு எல்லாம் கொண்டாடக்கூடிய ஏன்னா சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அதனால் இன்றைக்கி இந்த பறவைகள் நாம் இருக்கணும்னாலும் கூட நாம் அந்த மாதிரி பறவை தாங்கிகள் அமைக்கலாம். மருந்து அடித்தோம்னா இது எல்லாமே அந்த எல்லாமே வராமல் போயிருங்க. இப்படி இந்த முறையிலும் பயன்படுத்தலாம், இப்படியும் இயற்கை முறையில் கட்டுப்படுத்துகிறோம். ரெண்டாவது, உங்களுக்கு ஏன் உங்களுக்கு இந்த ரசாயன இதுகள்லாம் வேலை செய்யலைன்னா சரியான அணுகுமுறை இல்லைங்க. அதாவது அதில் 4 வகை இருக்குது. முதல்ல பச்சை முக்கோணம், அப்புறம் நீல முக்கோணம், அப்புறம் மஞ்சள் நிறம், கடைசியில் சிவப்பு முக்கோணம் மண்டையோட்டோடு போட்டிருப்பான். நம்ம விவசாயி என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு மருந்து போய் கடைக்காரங்கிட்ட கேட்டு சரியான வகையில் சரியான அதாவது அதுக்குரிய நிபுணர்களிடம் கேட்டு தெரியாமல் ஏதோ ஒரு கடைக்காரங்கிட்ட போய் ஏதோ ஒரு மருந்து வாங்குறான். அவன் ஏதோ ஒரு மருந்து கொடுத்துட்றான், எடுத்தோடனே அவன் இது இந்த வரிசை முதல்ல குறைந்த நச்சுத்தன்மை உள்ள மருந்து அடிக்கணும், எடுத்தோடனே அவன் சிவப்பு முக்கோணம் உள்ளது அந்த மண்டையோட்டோடு இருக்கிறத அடித்தேன்னா புழுவுகளுக்கு என்ன ஆகும், எதிர்ப்பு சக்தி உருவாகிடுது, அல்லது 2 மருந்து கலந்து அடிக்கிறது. இப்படி பல்வேறு வகையில் பூச்சிகளுக்கு, அநேக பூச்சிகளுக்கு எதிர்த்திறன் உருவாகிறது. உதாரணமாக இப்போ மாவு பூச்சின்னு இருக்கிறவங்க இங்கே இப்போ அதுக்கு அசிரோபேகஸ் ஒட்டுணியெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் ஒன்று சீட்டில் வாங்கி போய் விடலாம். அல்லது ஒரு சீமெண்ணை குச்சியில் சீமெண்ணை ஒரு துணியை ஒரு குச்சியில் சுற்றி ஒரு சீமெண்ணை தடவி அதை அப்படியே தடவினா கூட அந்த இந்த கொய்யாமா இந்த சில மாவு பூச்சிகள் வரும்போது அப்படியே அதை இது பண்ணிடலாம். இப்படி இயற்கை முறையில் நாம் அநேக முறைகள்லாம் இருக்குது. இப்போது மருந்து தயார் பண்ணுறோம், என்ன பண்ணுறாங்க, 400°C அதை தயார் பண்ணுறாங்க. நாம் அது அவ்வளோ சீக்கிரம் அது என்ஜின் வச்சா வரும்போது காய்கறிகளிலேயோ பழங்களிலேயோ அல்லது ஏதோ ஒன்று என்ஜின் வச்சா இப்போ வரும்போது நம்ம சமையல அந்த அளவுக்கு அந்த அதை முறிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நாம் அதைய சமையல் பண்ணுறவங்களா இல்லை. ஒரு புள்ளிவர்வன் சொல்லுது, 0.3 கிராம் மில்லிகிராம் அளவுக்கு ஒவ்வொரு இந்தியனும் அளவிலையும் உணவிலையும் அந்த எஞ்சிய நச்சுத்தன்மை விஷத்தன்மை கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ட்டு சில ஆய்வுகள்லாம் தெரிவிக்குது. அதனால் நாம் வருங்கால சமுதாயம் நாம் வந்து நாம் மாத்திரம் நல்லா இருக்குன்னு போகாது, இன்றைக்கி அது மருந்தடித்து அடுத்த நாள் அறுவடை பண்ணுறது அதெல்லாம் தப்பு. அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நாம் என்ன தான் நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் பணம் பணம்ன்ட்டு அது மகசூல் மகசூல்ன்ட்டு பார்த்து மகசூல் வந்தால் போகுது அப்படின்ட்டு நாம் அதிகப்படியான உரம் போடுறது அல்லது பூச்சி மருந்தடிக்கிறதுனால மண் வளம் கெட்டு என்னாச்சு, எஞ்சிய நச்சுத்தன்மையில் பொருள் அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம், எங்கே பார்த்தாலும் நோய் நொடிகள் வருது. அந்த காலத்தில் அவர் சொல்லியிருக்கிறாங்க, தைத்திரிய உபநடதம் அப்படிங்கிற உபநடனத்தில் உணவே மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அந்த உணவை உற்பத்தி பண்ணக்கூடியவங்க வந்து கடவுளுக்கு சமானம் இல்லைங்களா. உணவே கடவுளுங்கும் போது அந்த உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள் கடவுளுக்கு சமானம். கடவுள் வந்து யாருக்காச்சு எல்லாருமே சமயம் எல்லாம் நல்லா இருக்கும்னு தான் நினைப்பார். அது மாதிரி நாம் உழவர்கள் சரியான விழிப்புணர்ச்சி இல்லாமல் தான் அப்படி செஞ்சிட்ருக்கிறோம். வருங்கால சமுதாயம் அதாவது ஃபியூச்சர் ஜெனரேஷன் வருங்கால நம்ம நல்லா இருக்கணும்னா நஞ்சில்லாத விளைபொருளை உற்பத்தி செய்யணும், அப்போ தான் நல்லது. நாம் மாத்திரம் நல்லா சும்மா ஏதோ நடிச்சிட்டு பணம் அதாவது ஒரு இது செவிந்திய பழமொழி சொல்லுது, கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு கடைசி மரமும் வெட்டுண்ட பிறகு அப்பொழுதுதான் தெரியும் பணத்தை சாப்பிட முடியாதுன்னு ஒரு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் பணம் தான் பெருசுன்னு போகக்கூடாது, பண்ணக்கூடிய விளைபொருள் வந்து விஷமில்லாத விளைபொருள் உற்பத்தி பண்ணால் தான் நாமும் நல்லா இருப்போம், நம்ம குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற கான்செப்டில் யோசனை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இயற்கை நான் சொன்ன அந்த இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும், இயற்கை இடுவர்களை பயன்படுத்தணும். உதாரணமாக கடைசி அது உதாரணமாக ஒரு 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 கலவரம் ஆகி போச்சுன்னு வைங்க, முதல்ல என்ன பண்ணுறான், முதல்ல வாயில் சொல்லி பார்க்குறாங்க, களைஞ்சிருங்க வீணா பொது சொத்துக்கு சேதம் படுத்தாதீங்கன்னு வாயில் சொல்லி பார்க்குறாங்க. இல்லைன்னா அடுத்தது தடியடி பண்ணுறாங்க, கடைசியில் தான் கண்ணீர் பிரயோகம் பண்ணி பார்க்குறாங்க, கடைசியில் தான் துப்பாக்கி எடுத்து முடியலன்னு தான் சொல்கிறாங்க. அது மாதிரி தான் நாம் முடிஞ்சளவுக்கு இயற்கை முறையில் பூச்சி வெட்டி தயாரிக்கிறது, பூச்சி வெட்டியை தெளிக்கிறது, பஞ்சகவியாக தெளிக்கிறது, ஒட்டுண்ணி விடுறது, வேம்பு சார்ந்த பொருள்கள் தாவர பூச்சிகள் பயன்படுத்துறது, பறவை தாங்கிகள் அமைக்கிறது, இது மாதிரி முடிஞ்சளவுக்கு இதையெல்லாம் பயன்படுத்தி பார்க்கறது பார்த்துட்டு முடியாத காலத்துக்கு கூட ஒரு ஓட்டு அடிக்கலாம்ங்கிறது கூட எனக்கு தாழ்மை முடியாது. இது மூலமாக கட்டுப்படுத்திடலாம், முடியாத காலத்துக்கு தான் அதை நோக்கி போகிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். நான் ஏதோ வெண்டை கத்திரி இதெல்லாம் போடும்போது இந்த அண்மையிலோடு ஒரு பயிற்சி எடுத்துட்டேன், இந்த 750 ரூபா கட்டி பூச்சிகள் துறையில் அதாவது நன்மை செய்யும் பூச்சிகளை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்க டாக்டர் ஸ்ரீதர் சார் நல்ல விதமாக அதைய ட்ரைனிங் கொடுத்தாரு. இப்போ ஒரு இப்படி நம்மளுக்கு முடிஞ்சளவுக்கு அது தெரிஞ்சுக்கலன்னா கூட அது மாதிரி ட்ரைனிங்கெல்லாம் கலந்துட்டு நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு நாம் தன்முனைப்போடு நாம் விஷமில்லாத உணவுப் பொருள் உற்பத்தி செய்கிறது தான் நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றிகள்.
இதுவரை இயற்கை முறையில் பூச்சி கட்டுப்பாடு பற்றி அனைத்து விவரங்களையும் கூறிய விவசாயி திரு கே சி கோபால் அவர்களுக்கு நமது வானொலி நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.